நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நிறைய நிகழ்ச்சிகள், பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்ம வழங்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கொடுக்க போற நிகழ்ச்சி வந்து சற்று வித்தியாசமானது. என்னன்னு பாத்தீங்கன்னா கைத்தறி பற்றியது. இப்ப அதை பத்தி விரிவா பேசுறதுக்காக கோவை சிறுமுகையிலிருந்து காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் காரப்பன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தையர் கலைஞர் கலாமணி அவர்களும் வந்திருக்கிறாங்க. காரப்பன் ஐயா அவர்கள் வந்து இரண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. கைத்தறி பெட்டகம் அப்படிங்கிற புத்தகம் ஒண்ணு, கைத்தறி களஞ்சியம் அப்படின்னு ஒரு புத்தகம். இதுல கைத்தறி களஞ்சியம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம். சரி, இவங்களோட சாதனையை பத்தி நம்ம விரிவா பேசும்போது பாத்தீங்கன்னா 2000வது ஆண்டு வயலின் இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கையால சிறந்த நெசவுக்கான விருது வாங்கியிருக்கிறாங்க 2000வது ஆண்டு. 2006வது ஆண்டு பாத்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்ம கோவை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நேயர் பேரவை வழங்கிய விருது இது. அடுத்து 2010ல் பாத்தீங்கன்னா குமரகுரு பொறியியல் கல்லூரியில தறி அமைப்புக்காக முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கையினால கௌரவ விருதும் வாங்கியிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு அவங்களோட ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் இருக்கு, கல்லூரி இருக்குது, ஆனா நெசவு தொழிலுக்கு வந்து ஏற்ற அங்கீகாரம் இல்லை அப்படிங்கறது தான் ஐயாவோட ஆதங்கமா இருக்குது. இதை பத்தி விரிவா பேசலாம். வணக்கம் ஐயா.
வணக்கம், நான் சிறுமுகை புதிலிருந்து காரப்பன் பேசுறேன். ஒரு நெசவு கலைங்கிறது இசைக்கலை, நாடகக்கலை, பரதக்கலை, சினிமாக்கலை, இதுக்கெல்லாம் முதல் கலை என்ன கலைன்னா நெசவு கலைன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இந்த கலை இன்னைக்கு வரைக்கும் கலையாகவே யாரும் பார்க்கலங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான் என்னுடைய. ஏன்னா நான் ஒரு ரெண்டு புத்தகங்கள் எழுதும்போது தான் அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய அருமைகளும் பெருமைகளும் இதை பற்றி பெருசாக நாங்கள் பேசணும்னா ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக பேச முடியாது. இது எந்த காலகட்டத்தில் எந்த ஊரில் எந்த பகுதியில் தயாரானது என்று சொல்வதை விட அவரவர்கள் தேவைகளுக்காக அவரவர்களே இந்த தொழிலை செய்திருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். காரணம், தமிழ்நாட்டில் 11 விதமான ஜவுளி நெசவு முறைகள் இன்னும் அப்படியே இருக்கிறது, ஒன்றுக்கொன்று இன்று வரை கலக்கவே இல்லை. இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு நெசவுத்துறையை பற்றிய ஒரு பல்கலைக்கழகமோ, ஒரு புத்தகங்களாகவோ, ஒரு பாடப்பிரிவுகளிலாகவோ ஒரு நெசவு சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு தெரியும்படியாக இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்கிறது என்னுடைய தாழ்மையான வருத்தம். இதையெல்லாம் போக்க வேண்டுமானால் எதிர்காலத்தில் நெசவு துறையை பற்றி மிக தெளிவாக ஒரு ஆர்ஜுமெண்ட் பண்ணுறதுக்கு, ரேடியோ டிவி பத்திரிகை வாயிலாக பேசுறதுக்கு, இந்த நெசவு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், இதனுடைய வியாபார உத்தி, வியாபாரத்தன்மைகள், இது எல்லாமே பண்ணுறதுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது என்னுடைய ஆதங்கம். காரணம், தூசியில் நெஞ்ச சேலை ஏசியில் வித்தாலும் நெசவாளர் வாழ்க்கை தூசியில் தான் இருக்குதுங்கிறது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ஏசியில் வைக்கிறது. அதே சமயத்தில் நாம் தூசியில் இருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு சின்ன ஒரு கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நெசவு என்னும் நடையில் நெய்த உடை, இடையில் வந்தவன் இடையில், கடைசி வரை இடையை விட்டு விடை பெறவே இல்லை நெசவு என்ற வரிகளை நீங்கள் ஆராய்ந்து இந்த நெசவு துறையை பற்றி கௌரவமாக பேச ஆரம்பித்தாலே நாங்கள் வசதியானவளாக ஆயிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
வணக்கம் நண்பர்களே, நான் அன்னபூர்ணி பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். ஐயா கிட்ட சில கேள்விகள் கேட்பதற்காக இங்கே வந்திருக்கேன். ஐயா, உங்களுக்கு கைத்தறி பற்றின விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த துணியை போய் வாங்க, கடையில் போய் வாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை நெய்யக்கூடிய உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட சில கேள்விகள், பதில்கள், சில உரையாடல்கள் எல்லாம் இருக்குயா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கைத்தறினா என்ன அப்படிங்கறது முதல் என் கேள்வி.
கைத்தறினா என்ன அங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில மிக இன்றியமையாத ஒரு தொழில், கைத்தறி தொழில். இதுல இரண்டு தறிகளாக பிரிக்கலாம், ஒன்று கைத்தறி, இன்னொன்று கால்தறி. கைத்தறி என்றால் ஆடை, கால்தறி என்றால் என்ன, கால்தறி என்றால் காலணி, அதாவது செருப்பு. இந்த ரெண்டுமே, கைகளால் நெய்வது சேலை, கைகளால் தெற்பது செருப்பு, இந்த ரெண்டுமே இல்லாமல் மனிதன் இன்றைக்கு நடமாட முடியாது. ஆனால் ரெண்டுமே ஏசியில் வைக்கிறது, ஆனால் மற்றவை எல்லாம் பிளாட்பாரத்திலும் கிடைக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இதை பற்றியான ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருப்பது அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு அது வருத்தமாகத்தானே எனக்கும் தோன்றுகிறது.
சரிங்க ஐயா, இப்போ தறி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு விளங்கிடுச்சு என்னன்னு. இப்போ அந்த தறி அமைக்கும் முறை வந்து எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் 10 அடி ரூமுக்கு 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும். அது அந்த காலத்தில் குச்சிகள், அதாவது மரக்கட்டைகள் குச்சிகளை வச்சுக்கிட்டு அந்த தறிகளை அமைச்சு அங்கங்கே கிடைக்கிற பொருள்களையே வச்சு தான் அந்த தறிகளை அமைச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த தறிகளை பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் பொருள் ஒன்று தான். உதாரணத்துக்கு நாடா அண்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் நாடா, இதே நீங்கள் திண்டுக்கல்லில் போயிட்டீங்கன்னா ஓடம், இதே ஆந்திரா பிரதேசம் போயிட்டிங்கன்னா அங்கே போயிட்டா கொம். இப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த தொழிலை பற்றி விரிவாக இப்போ சொல்லிக் கொடுக்காமல் போனதுக்கு காரணம் இந்த பெயர்களும் ஒரு காரணம். அதனால் இந்த தொழிலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றிய ஒரு அந்த பெயர்கள் தாங்கிய புத்தகங்களாகவோ அதனுடைய பெயர்களாகவோ யாரும் வெளியிடாதனால நாம் இந்த தொழில்களை விரிவு பண்ண முடியல. அந்தந்த தொழில் அங்கே அங்கேயே இருக்குது. உதாரணத்துக்கு நெகமும் சேலை நெகமத்தை விட்டு வேற எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது. அதே மாதிரி பவானி ஜமுக்காலத்தை விட்டால் பவானியை விட்டால் இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. பெட்ஷீட்டும் அப்படித்தான். ஒவ்வொரு பட்டு, காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், தஞ்சாவூர், ஊருக்கு தான் பேர் சொல்கிறமே தவிர பட்டுக்குன்னு தனியாக பேர் கிடையாது. அது கோயம்புத்தூர்லையும் விளையுது, காஞ்சிபுரத்துலையும் விளையுது, ஆரணியிலையும் விளையுது, கும்பகோணத்திலையும் விளையுது, உலகத்தில் எல்லா நாடுகளையும் பட்டு விளையுது. ஆனால் நெய்யிற இடத்த வச்சு ஊருக்கு வச்சு தான் பேரே தவிர அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து நெய்யக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் நெய்யக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு பரந்து விரிஞ்ச தொழில். இன்னும் சொன்னால் விவசாயத்துக்கு அடுத்த தொழிலாங்கிறத போய் இப்போ விவசாயத்துக்கு முதல் தொழிலாக நெசவு தொழிலாக இருக்கிறதாங்கிறது கூட கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
சரிதாங்க, ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல நெய்யறதுனால ஒவ்வொரு பேர் வந்திருக்கு. ஆனா பட்டுக்குன்னு வந்து தனித்தனி ரகங்கள் கிடையாது, எல்லாம் ஒரே ரகம் தான். ஆனா இருந்தாலும் நம்ம விலையில வந்து கடையில போய் கேட்டோம்னா காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் அதிகம், சூரத்துக்கு கொஞ்சம் அதிகம்ங்கிறாங்க. இனிமே விலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். அடுத்தது இங்க கைத்தறியில வந்து அச்சு கோக்குறது அப்படிங்கறது ஒரு முக்கியமான வேலையா இருந்திருக்கு. அந்த அச்சு புனையறது எப்படி, அதோட முறைகள் எப்படின்னு சொல்லுங்க.
உதாரணமாக எல்லா தொழிலுக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு, ஆனால் நெசவு தொழிலுக்கு மாத்திரம் இன்னுமே விழிப்புணர்வு கொடுக்க முடியல. உதாரணத்துக்கு நாம் தறியில் அச்சு போடும்போது எந்த இலை எடுத்தாலும் அது இடது பக்கத்தில் முதல் இலை வர வேண்டும், இரண்டாவது இலை வலது பக்கத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேலை செய்ய வேகமாக வேலை செய்ய முடியும். காரணம் படிப்பிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா வேலைகளும் இடமிருந்து வளமாக செஞ்சால் தான் அந்த வேலைகளை வேகமாக முடிக்க முடியும். அது இன்னைக்கு நேற்றுக்கு வகையறுத்தப்பட்டதல்ல, அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வகையறுத்திருக்காங்க இடமிருந்து வளமாக எந்த வேலை செய்யணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தறியை போய் கையில் பிடிக்கும் போது காலையில் எழுந்திரிச்சு இடது கால காலம் மிதிச்சு இடது கையில் தறியை பிடிச்சி ரெண்டாவதாக வலது கால வலது கையை கையை பயன்படுத்துவீங்க. அதனால முறைகள் வந்து இடமிருந்து வளமாக, அதுக்கு தான் அந்த பக்கத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன்.
சரிங்க, அடுத்தது நம்ம இப்போ அச்சு கோக்கும் முறையை பற்றி பார்த்துருக்கோம். அந்த அச்சு கோத்ததுக்கு அப்புறம் அதை ஒரு அது மேலே பாவு போட்டு அந்த சேலை வந்து முழுமை அடையிறது எப்படி, ஆக மொத்தத்தில் இப்போ நூலுக்கு சேலையில் பாவு போடுறது எப்படி அப்படிங்கிறது விஷயம். இப்போ இந்த நூல் சேலைக்கு பாவு போடுறது அப்படிங்கிற விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறமை, அந்த யோசனை எப்படி வந்தது? ஏன்னா நிறைய பேர் நெசவு தொழில உங்களை மாதிரி இருக்காங்க, ஆனா அதுல நீங்க முன்னோடியா எப்படி இருக்கீங்க?
உதாரணமா புத்தகம் எழுதக்கூடிய தகுதி எனக்கு சுத்தமாவே கிடையாது, ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடமே போனது கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு நெசவு தொழில் சார்ந்த வந்ததுனால ஒரு கல்வி அறிவு மாதிரி அந்த தொழில் இருந்தது. ஏன்னா ஒரு இலைகள் அந்த வரிசைப்படுத்தும் போது அந்த இலைகளில் வந்து எப்படி புத்தகம் மாதிரி அடுக்குவோம், அடுக்குனாதான் நெசவு, அடுக்குனாதான் இந்த நூல், அடுக்குனாதான் சேலை, அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி அடுக்கிறதுங்கிறத விஷயம், எப்படி அது வரிசைப்படுத்துறதுங்கிறத விஷயம், இதெல்லாமே இன்னைக்கு கூட சமுதாயத்தில் அது தலைகளாகத்தான் நடக்குது. உதாரணத்துக்கு இடது கைக்கும் வலது கைக்கும் நம்பர் ஒன் எதுன்னு கேட்டால் 99% பேர் வலது கைன்னு சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை, இடது கை தான் நம்பர் ஒன்னாக வருது. அப்போ ஏன் இது பண்ணுறாங்கன்னு கேட்டால் எந்த புத்தகத்திலையுமே நெசவு சார்ந்த விஷயம் வரும்போது இந்த கையை பற்றிய விளக்கம் எழுதவே இல்லை. அதனால் சரி நான் என்ன பண்ணலான்னு சொன்னால் எனக்கு எழுத வராது. ஆனால் ஒரு மலர் வெளியிடும் போது ஆல் இண்டியா ரேடியோ நேயர் பேரவை ஒரு மலர் வெளியிடும் போது அந்த மலரில் என்னுடைய கட்டுரை கேட்டாங்க. நான் இந்த கைத்தறியை வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், நல்லாவே இருக்கேன், ஏன் இதே ஒரு புத்தகமாக பண்ணலாம்னு சொல்லி அதுதான் ஒரு தாக்கமாக எழுதி அந்த புத்தகத்தை நான் எழுதி இன்றைக்கி அந்த புத்தகம் சென்னை பல்கலைக்கழகத்தில் அகராதியில் வந்திருக்குது. கைத்தறி களஞ்சியம் ரெண்டாவது இன்னும் சிறப்பாக பண்ணலாமேன்னு சொல்லி போட்டு இந்த புத்தகம் கைத்தறி பெட்டகம் வெளியிட்டேன். அது இந்த வருஷம் லைப்ரரிக்கு வந்திருக்கு. எனக்கு திருப்பூர் தமிழ் சங்க சிறந்த நூலுக்கான விருது கொடுத்துருக்குது. ஆனால் இதில் என்னென்ன ஒரு விஷயம், படித்தவருக்கும் படிக்காதவர்களுக்கும் வேறுபாடெல்லாம் ஒன்று கிடையாது. அறிவை நாம் எங்கு பயன்படுத்துகிறோமோ அங்கு நாம் நிலையாக நிற்க முடியுங்கிறது இதன் வாயிலாக நான் சொல்கிறேன். ஒரு தொழிலுங்கிறது அவங்கவுங்க செய்கிற தொழிலை அவங்கவுங்களே கௌரவப்படுத்தினாலே போதும். ஏன்னா அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலும் நினைப்பதில்லைங்கிற ஒரு பழமொழி பாட்டு அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்பன் தொழிலுக்கு ஆள் இல்லை, ஆனால் பிள்ளைங்கள் தொழிலுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பிரச்சனைகளே உருவாகியிருக்குது. படித்த வேலைக்கு பல பேர் நோட்டம், பாக்கி வேலைக்கு ஆள் திண்டாட்டம் அன்றைக்கே பாட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி படித்த வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் படிக்காத வேலைக்கு ஆட்களே இல்லைங்கிறத இதனுடைய தத்துவம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதுக்காக இந்த புத்தகங்களை நான் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த டெக்னிக்கல் புத்தகம் தான் அதிகமாக நான் அதில் பயன்படுத்தியிருக்கிறேன். உதாரணத்துக்கு மூணு விஷயம், ஜக்கான் மிஷின் ஃபஸ்ட்டு கம்பி எதுன்னு கேட்டால் அவங்க கடைசி கம்பி சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி கம்பி வலது பக்கம் இருக்கும், அவங்க வலது கை ஃபஸ்ட் பக்கம்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா டிசைன் தலைகளாக வரும். அதே மாதிரி 96 கவுண்ட்ஸ் 120 கவுண்டின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது. ஏன்னா தெரிஞ்சாடு படதா பட்ஜெட் போட முடியும். அப்படி பண்ணும்போது 96 கவுண்ட்டுங்கிறது ஒரு கவுண்ட்டுங்கிறது ஒரு இலை. அப்போ 96 இலை இருந்தால் ஒரு இன்ச்சியில் அது 96 கவுண்ட்டு, 120 இலை இருந்தால் 120 கவுண்ட். இதுதான் இதனுடைய கணக்கு. இதை வச்சு நாங்கள் பெருக்கிட்டே போனோம்னா டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு முழுமையான நெசவாளியாக நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நூலுக்கு பாவு செய்கிறதுங்கிறது இவர மிகப்பெரிய கடினமான வேலை. அந்த காலத்தில் கஞ்சி போட்டு வீதியில் நீங்கள் பாவு செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அது நிறைய மாற்றிட்டோம். இன்றைக்கி நிறைய, ஆனால் இன்றைக்கி அந்த தொழில்நுட்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிறது போனால் இது தனி மனிதனுடைய வேலை வாய்ப்புகள். இது யாரும் சொல்லி கொடுத்து செய்கிறது இல்லை, அனுபவித்து செய்கிறது. அதாவது எப்படி அனுபவிச்சுன்னா ஏமாந்து போய் செய்கிறதுனே தவிர, எடுத்த உடனே எல்லாருமே சிறப்பாக செஞ்ச தொழிலாக அல்ல இது. இந்த தொழிலுக்கு வரையறையே கிடையாது, எந்த மாதிரியான. அதனால தான் இன்றைக்கி நம்ம சேலைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு. தூசியில் நெஞ்ச சேலை, ஏசியில் நான் சொல்கிற மாதிரி எங்களுக்கு தான் ஏகப்பட்ட கடைகள், டெய்லி ஒரு கடை, மூடாத கடை. அதாவது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு அங்கே தறியை செட் பண்ணிக்கிட்டு சொந்த தறியில் நெய்து தருகிறோம்னு சொல்லி அங்கே எங்களை வச்சு தான் விளம்பரம் பண்ணுறாங்களே தவிர நாங்கள் அவங்கள வச்சு விளம்பரம் பழைக்கல. இது என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போராட தெரியாதவங்க இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே போராடினாங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கலாம், ஆனால் நாங்கள் போராடினா உடையில்லா விரதம் இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால என்னவோ தெரியல நாங்கள் போராடாமல் இருக்கிறோம். ஆனால் இதன் மூலமாக நெசவாளர்களுக்கு நான் ஒரே சொல்கிறேன், ஒரு மில்லு வேலை செய்யணும்னா மில்லில் போராடுவாங்க, ஆனால் ஒரு நெசவாளி போராடணும்னா இங்கே வியாபாரிகிட்ட போராட வேண்டாம். எங்களுக்கு சேலை யார் வச்சு வியாபாரம் பண்ணி சொந்த தறியில் நெய்து தருவோம்னு சொல்லி பட்டு வேலை ஏறினா, ஜரிய வேலை ஏறினா, சேலை வேலை ஏற்றுறாங்களோ அவங்கக்கிட்ட போராடணும். அவங்கக்கிட்ட போராடணும், பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்கள் அவங்கக்கிட்ட போய் போராடும் போது ஒன்றும் இல்லை. பெரியார் தந்தா ஒரே ஒரு ஆயுதம் எங்ககிட்ட இருக்குது, பொன்னாடை, கைத்தறி ஆடை. இந்த கைத்தறியை ஆடை போட்டு ஐயா எங்கள் சேலையை நீ பணக்காரர் தானே விற்கிறீங்க, எங்களுக்கு 500 ரூபா சேர்த்து விற்று போட்டு நீங்கள் 250 கொடு வச்சுக்கோங்க, எங்களுக்கு 250 கொடுங்கன்னு கேட்டு போராடக்கூடிய தகுதி நெசவாளிக்கு மாத்திரம்தான் இருக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த பாவு செய்கிறதும் சரி எல்லாமே சரி, இது ஒரு மனிதனுடைய சுயமான தொழில். இந்த தொழிலுக்கெல்லாம் கல்வியோ சொல்லிக் கொடுக்கும் தன்மையோ இது கிடையவே கிடையாது, அனுபவித்து செய்கிற தொழில்.
நேயர்களே, கை கொடுக்கும் கைத்தறி நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் கோவை சிறுமுகை காரப்பன் சில்க்ஸ் நிறுவனர் திரு காரப்பன், அவரது தையர் கலைஞர் கலாமணி மற்றும் அன்னபூரணி. இதன் அடுத்த பகுதியினை வரும் வாரத்தில் கேட்கலாம்.